கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
Let the Lord's name be glorified.
நாம் இங்கே புதிய உடன்படிக்கையின் வாழ்வும் சபையும் என்று தியானிக்கிறோம்.
We are meditating on the new covenant and its life and also the church.
புதிய உடன்படிக்கை வாழ்வு சபை, அதற்கும் பழைய உடன்படிக்கையினுடைய வாழ்வுக்கும் பழைய உடன்படிக்கையினுடைய சபைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது.
There's a lot of difference between the new covenant life and the new covenant church and the new covenant life in the old covenant life.
எனவே தான் நாம் அதை பற்றி தியானிக்கிறோம். முக்கிய நோக்கம் என்னவென்றால், புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழக்கூடிய நாம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும், அந்த பழைய உடன்படிக்கைக்குரிய சத்தியத்தின்படி வாழ்வதற்கும் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாவிட்டால்,
those who are living in the new covenant period, if we do not know the difference between the new covenant truth and the old covenant truth, the new covenant life and the old covenant life,
அது நாம் குழம்பி பழைய ஏற்பாட்டின் வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருப்பவர்களாக நம்மை நம்பிக்கொள்ள முடியும்.
It is possible that we will think that we are under the new covenant life, but we would be leading a old covenant life and we will have a lot of confusions.
எனவே நாம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ளதான வித்தியாசத்தையும், பழைய உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி தேவன் இந்த காலை வேளையில தேவன் நம்முடைய கண்களை திறந்தல்வாராக.
May God open our eyes to see the difference between the new covenant life and the church and also the old covenant life and the church.
நாம் ஒரு வார்த்தையை வேதாமத்தில் வாசிக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து பழைய ஏற்பாட்டில் எரேமியாவினுடைய புஸ்தகம் 31:33-34
Book of Jeremiah chapter 31, 33 and 34 verses.
அதிலே நாம் இப்படி வாசிக்கிறோம்.
We read it like this. Jeremiah chapter 31 verses 33 and 34.
நீங்க வாசிங்க.
But this is the covenant which I will make with the house of Israel after those days, declares the Lord. I will put my law within them and on their heart I will write it. And I will be their God and they shall be my people. And they shall not teach again each man his neighbor and each man his brother, saying, Know the Lord, for they shall all know me. From the least of them to the greatest of them, declares the Lord. For I will forgive their iniquity and their sin I will remember no more.
அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று இங்கு வாசிக்கிறோம். அதே மாதிரி எசேக்கியேலுடைய புஸ்தகத்துல
Similarly, we read in the book of Ezekiel
36 chapter 25 to 27 verses.
From 25 to 27 verses.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகளான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
Then I will sprinkle clean water on you and you will be clean. I will cleanse you from all your filthiness and from all your idols. Moreover, I will give you a new heart and put a new spirit within you. And I will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh. And I will put my spirit within you and cause you to walk in my statutes. And you will be careful to observe my ordinances.
எபிரேயர்களின் நிருபத்திலேயும் 8-9 அதிகாரங்கள்ல இதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We also read in the book of Hebrews chapter 8 and 9.
இதில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
the important thing we need to notice is here,
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்கள்,
those who are living in the old testament,
அவருடைய இருதயம் கல்லாக இருந்தது.
Their hearts were stone.
உணர்வற்றதா இருந்தது.
It was not having any conscience.
தேவனுடைய உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தார்கள்.
They were strangers to the covenant of the Lord.
அப்படிப்பட்ட பின்மாற்றமான நிலைக்கு போன பொழுது,
when they went into the backslidden state like that,
தேவன் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார்.
God said, I will establish a new covenant.
பழைய உடன்படிக்கையினுடைய பிரமாணங்கள் கற்பலகைகள் இரண்டு கற்பலகைகளில் எழுதப்பட்டது.
Old covenant was written in the two tablets of stones.
புதிய உடன்படிக்கையின் பிரமாணமானது மனதிலும் இருதயத்திலும் எழுதப்படுகிறது.
Whereas the law of the new covenant is written in our mind and in our hearts.
பழைய உடன்படிக்கையின் பிரமாணமானது தேவனுடைய விரல்களினால் எழுதப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
The old commandments were written by the finger of the Lord.
ஆனால் புதிய உடன்படிக்கையின் பிரமாணமானது பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயங்களில் பதிய வைக்கப்படுகிறது.
But the law of the new covenant is written by the Holy Spirit and it is kept in our hearts.
பழைய உடன்படிக்கையினுடைய பிரமாணத்தில் எல்லாம் வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை வலியுறுத்தப்பட்டது.
The old covenant was insisting on the external righteousness and holiness.
யாத்ராமும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுல கடைசி பிரமாணம் மாத்திரம்தான் உள்ளந்தரங்கமான காரியங்களை குறித்திருக்கிறது.
We read in the book of Exodus chapter 20, only the last commandment is pertaining to the inner heart.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் எல்லாமே இன்டர்னல், எல்லாமே உள்ளான பரிசுத்தத்தையே வலியுறுத்துகிறது.
But in the new covenant, all the commandments are internal holiness.
ஆக பழைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை வெளியரங்கமான பரிசுத்தம்.
So the old covenant life is external holiness.
புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை இருதயத்திலே சுத்தமாக இருப்பது.
But the new covenant life is being cleansed in our hearts.
ஆனால் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால்,
Do you know what's the important difference between the old covenant life and the new covenant life?
யாத்ராமும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்.
We read like this in Exodus chapter 20.
4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால்,
When we read from the 4th verse,
அங்கே நாம் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று தேவன் பிரமாணங்களை கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம்.
We read that God is giving us commandments as what we need to do and not to do.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் இப்பொழுது நாம் வாசித்த பகுதியில் எல்லாமே அங்கே வந்து என்ன வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாய, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படியா நீ செய்யக்கூடாது என்றும், தாயும் தகப்பனையும் கணமுண்ணுவாய, இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டியது என்றும், டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ், அதாவது எதை செய்யணும் எதை
செய்யக்கூடாது.
ஆனால் இப்பொழுது நாம் வாசித்த அந்த எசேக்கியேல் 36:20 என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் செழிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், இப்படி நான் செய்வேன் என்றே தேவன் இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார்.
But in Ezekiel chapter 36 we read that I will sprinkle the clean water, I will give you a new heart and I will remember your sins no more. Like that he says everything I will.
So இங்க எல்லாமே அந்த முக்கியமான பொறுப்பை தேவன் எடுத்துக் கொள்கிறார்.
So the important responsibility is taken by God himself.
ஆனால் 1:37 அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது.
But only one thing we now to notice in 37th chapter and 37th verse. 36th chapter 37th verse. Thus says the Lord God, this also I will let the house of Israel ask me to do for them. I will increase their men like a flock.
ஆனால் இங்க என்ன எழுதிருக்கனா, but they must ask. அப்படினா இது நான் இதை அவர்கள் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
They will have to ask me so that I can fulfill that.
கேட்கிறது ஈஸியா செய்யறது ஈஸியா?
Is it easy for asking or is it easy for doing?
ஆனாலும் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும்.
But we need to ask God in faith.
ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க.
Lord create in me a clean heart.
என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய பிரமாணங்களை தேவன் எழுதி இருக்கிறார்.
The Lord has written his commandments in our heart.
பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்.
Holy Spirit reminds those things to us.
நம்முடைய ஆவியில அல்லது இருதயத்தில அப்படி அசுசிகள் வரும்போதெல்லாம்,
whenever filth comes into our hearts,
நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
We need to ask God.
நாம் அவரிடத்தில் கதற வேண்டும், ஆண்டவரே.
We need to cry unto God, Lord.
இருதயத்தில் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் வருகிறதே.
Lord, the filthiness has come into my heart.
நமக்கு பிரியமான பிரியமில்லாத விக்கிரகங்கள் அங்கே வருகிறதே.
Lord, the idols which are not pleasing unto you has come into my heart.
என்னை விடுதலையாக்கும்.
Please deliver me, Lord.
என்னை ரட்சியும்.
Lord, please save me.
இப்படி கேட்க வேண்டும்.
We need to ask him.
அப்ப நம்ம கேட்டாதான் கிடைக்கும்.
Only when we ask, then we shall receive.
நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்தாதான் நம்ம கேட்போம்.
Only when we realize our situation, we would ask.
ஆக புதிய உடன்படிக்கையில முக்கியமானது என்னன்னா, எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார், அவருடைய ஆவியினாலே செய்கிறார்.
So in the new commandment the important thing is that all God is doing it and he is doing it by through his spirit.
நாம் பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருக்கிறோம்.
We are born by the spirit of God.
பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்தானம் பெற்றப்பட்டிருக்கிறோம்.
We are anointed through the Holy Spirit.
ஆனால் இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நமக்குள்ள கிரியை செய்து நம்மை சரியான பாதையிலே நடத்த அவர் தீவிரமா இருக்கிறார்.
But now the Holy Spirit is very, very vehement in leading us, cleansing us and leading in his way.
அவர் வைராக்கிய வாஞ்சுகளோரா இருக்கிறார்.
He is a zealous God.
ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்?
How are we?
நாமும் தேவனோடு கூட இணைந்து, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை ரட்சியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பூரணமாக்கும் என்ற கதறல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
We also need to join with God and there should be a cry, Lord cleanse me, Lord lead me into this holiness, lead me into this path.
அப்பொழுது தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார்.
Then God will sanctify us.
அருமையானவர்களே, நான் பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
Let us perfect the holiness in the fear of the Lord.
நம்முடைய சிந்தனை வாழ்க்கை. நான் ஒரு சாட்சி சொல்ல
விரும்புறேன்.
என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து வந்த ஒரு கிறிஸ்தவன்.
I was a Christian from the background of Roman Catholic.
திருமணமாகி ஒரு குழந்தை தகப்பனான பின்புதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
After my marriage and after becoming a father of a child, I was saved.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட எனக்கு ஆரம்பத்துல ஒரு பெந்தகோஸ்திய சபைக்கு போகும் பொழுது எனக்கு கிடைத்த வெளிச்சம் எல்லாம்,
even after my salvation I was attending a Pentecostal church and all the light I have received from is
அந்த பெந்தகோஸ்திய சபைக்கும் ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் உள்ளதான காரியத்தில் தான் வேறுபாட்டை கண்டுபிடித்தேன்.
I was able to find out the difference between only the Pentecostal church and the Catholic church.
அது மட்டுமல்ல, அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் பேட்டர்ன், அதாவது பழைய உடன்படிக்கையினுடைய மாதிரியில் தான் இங்கே சபை நடந்து கொண்டிருந்தது.
பட் ஈவன் இன் தி பெண்டிகாஸ்டல் சர்ச் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேட்டர்ன்ஸ் வர் பீங் ஃபாலோட்.
தசம பாகம் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது.
டைட்டிங் வாஸ் இன்சிஸ்டட் மச்.
அப்புறம் வெளியரங்கமான காரியங்களை தான் நான் அறிந்து கொண்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அதுவே அதிகமா தெரியாது.
Even at those time I did not know even the external things of a Christian life.
Roman Catholic markathile 10 karpanigal endru anda palaya udanpadikeyinudaiya kaariyathai than innum solli kodukkarar.
Even now in Roman Catholic they were teaching the 10 commandments or the old commandments.
Anda kaariyathai than naan ippozhudhu vedagamathile vaasithu vidhyasathai kandupidithen.
Now only I am able to read from the scriptures and find out the difference.
Enendral ange adai arindirundum adai kutru unarve illai, ippozhudhu andha unarvu enak kedaithathu avladhaan.
In those days though I have read it I never had the conviction. Now I have got the conviction.
Sarira praharamana vivacharam, kolai, thirudu,
adultery, robbery, murder,
idhu mariyana kaariyangal paavam endra unarthathil enakkulla kedaithathu.
At those time I got a conviction that these things are sins.
அங்கே மோட்ச விளக்கு, உடன் பூசை, பாடல் பூசை என்று சொல்லி பணம் வசூல் பண்ணி அந்த சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஆராதனையில் நடத்துவார்கள்.
In those Catholic days they were conducting lot of masses and this mass that mass and used to collect money.
மண்ணுலகில் ஒருவரையும் தந்தை என்று அழைக்காதிருங்கள் என்று மத்தேயு 23 நாம் வாசிக்கிறோம்.
In Matthew chapter 23 we read that don't call, Jesus says don't call anybody in this earth as your father.
ஆனா இந்த வேறுபாட்டை தான் நான் வந்து பெந்தகோஸ்தே சபையில கற்றுக்கொண்டேன்.
Only these differences I learned when I was in Pentecostal background.
ஆனால் நான் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய திருச்சபையில் வந்து சகோதரர்கள் மூலமாக வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் என் சிந்தனை வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.
After coming to this CFC church and through the Brother Zach's messages I heard the importance of being clean in the mind.
அப்பொழுதுதான் எனக்கு உண்மையான ரட்சிப்பு கிடைத்தது.
Then only I received the true salvation.
சோ நான் எங்கே போனாலும் எங்கே என்னை ஷேர் பண்ண சொன்னாலும் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான்.
So wherever I am called to I will proclaim this truth that we need to be clean and holy in our thought life.
அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை.
This is the new covenant life.
ஆமா, உள்ளான இருதயத்துக்குள்ள தேவனுக்கு பயந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய, தேவனுக்கு பயப்படக்கூடிய ரெவரன்ஷியல் ஃபியர்.
A real reverential fear and cleansing of our inner heart is the real life.
தேவனுக்கு பயப்படுதல் என்று சொன்னால் தண்டனை வருமே என்று பாவம் செய்துவிட்டு பிசாசை போல பயப்படுவதல்ல.
When we say the fear of God, it is not that we will be punished after committing sin like devil.
ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லது ஏதாவது காரியத்துல தவறும் பொழுது ஐயோ என்னுடைய தகப்பனுடைய மனதை நான் விசனப்படுத்தி விட்டேனே என்ற ஒரு பயம்.
Whenever I violate a scripture, there should be a fear that I have caused grief to my heavenly father.
This is a holy fear, not unholy fear.
இது பரிசுத்தமான பயம்.
ஆமரமானவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மேன்மையான மன்னிப்பு, இந்த ரட்சிப்பு, இந்த வார்த்தைகள்,
அதே salvation, this word and this forgiveness which is very excellent.
ஆனால் இதை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேனே அல்லது மீறிவிட்டேனே என்ற ஒரு பரிசுத்தமான பயம் தான் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
A holy fear that I have neglected the forgiveness, I have neglected the holiness. This should be the healthy fear.
எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உள்ளான இருதயத்துக்குள்ள தேவனுக்கு பயந்து அவரை கிட்டி சீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஞானத்தில் வளருவோம்.
To the extent that we fear God in our inner heart, to that extent we will grow in wisdom.
நாம் பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்கன்னு கேட்கலாம்.
We may ask Lord to give him wisdom, to give us wisdom.
ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்னன்னாக்கும்,
the way to receive the wisdom is to fear the Lord.
கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதிகமா ஞானம் வேணும்னா அதிகமா அதிகமா நம்ம தேவனுக்கு பயப்படணும்.
To fear the Lord is the beginning of wisdom. If we want more wisdom, we need to have more fear of God.
நாம் ரோமர் கடிதம் நிருபம் 6:14 இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
If you are under grace, sin shall not have dominion over you. That's what we read in Romans chapter 6 and verse 14.
அப்படியானால் இது ஒரு வாக்குத்தத்தமாகவே தேவன் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்.
Oh, this is like a promise that sin shall not have dominion over you.
எப்பொழுது?
When?
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா.
When we are under grace.
எனவே நாம் எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க கிருபை தாங்கன்னு சொல்றோம்.
So we ask God to give us grace and grace.
சொல்ல வேதம் என்ன சொல்கிறது? தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன்.
But what are the word of God says? God gives grace to those who are humble.
எனவே கிருபையில் பெருக வேண்டும் என்றால் தாழ்மையில் பெருக வேண்டும்.
So when we want increase in grace, we need to increase in humility.
ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாங்க. நான் இன்னும் அதிகமா தாழ்மையா இருக்கணும்.
We need to be more humble.
அப்படி தாழ்மையை தாங்க தாழ்மையை தாங்க நம்ம தாழ்மையில வளரும் பொழுது கிருபை ஆட்டோமேட்டிக்கா வரும்.
When we grow in humility, grace will automatically come.
ஆனா நம்ம தாழ்மையை கேட்காம கிருபை தாங்கன்னு கேக்குறோம்.
But we are asking only grace and we are not asking for humility.
ஏன்னா சும்மா கிருபை தாங்க கிருபை தாங்கிற ஈஸி, ஆனா தாழ்மையை தாங்க அப்படின்னு நான் தாழ்மையா இருக்க விரும்புவது என்பது we have to do something. நம்ம இங்க
it is easy to ask for grace only, but it is difficult to live a humble life.
ஆனா நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் தானாகவே கிருபை நமக்கு தருவார்.
When we humble ourselves, God automatically gives us the grace. ஆனா
இன்னைக்கு எல்லாருமே உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொத்தை தாங்க சொத்தை தாங்க எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை வேணுமோ அதை தாங்கன்னு கேக்குறோம்.
In this world, people are asking, Lord, give me property, give me the worldly needs and all.
ஆனா பைபிள் எழுதியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும்.
But the Bible says, seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you.
ஆக வேதாகமத்தில் உள்ளதான காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதனால் இன்னைக்கு பெந்தகோசிய மார்க்கங்கள்ல கூட நமக்கு வந்து செழிப்பின் உபதேசத்தை, அதாவது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் மேன்மையாவாய் என்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, மெட்டீரியல் பிளஸ்ஸிங் தான் இப்பொழுது கிறிஸ்துவத்திலையும் பிரசங்கிக்கிறார்கள்.
சோ பிகாஸ் there's not an understanding of the scriptures correctly, the Christianity today preaches the prosperity gospel where the worldly needs alone are met.
எந்த பூட்டுக்கு எந்த சாவியை போடணுமோ அதை போட்டா தான் திறக்கும்.
We need to put the right key into the right lock, then only it will open.
வேற சாவியை போட்டு என்னதான் நம்ம திரிகிட்டு இருந்தாலும் சாவி தான் வளையும்.
If you put some other key in different lock, only the key will get bent.
இன்னைக்கு வந்து நமக்கு உண்மையா நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் தர வாக்கு பண்ணி இருக்கிறார்.
Whatever we need, God has promised that he would give.
சோ அதுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும்.
All we have to do for that is to seek the righteousness of God and his kingdom.
அது நம்முடைய இதயத்தில் தேடணும்.
We need to seek that in our hearts.
பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் அப்படி நம்ம வாசிக்கிறோம்.
We read that perfect the fear of the Lord in the perfecting the holiness in the fear of the Lord.
நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சாட்சி சொல்றேன்.
I need to share with you a testimony from my life.
பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து நம்மளை பரிசுத்தமான பாதையில நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும்.
Once we need to know that the Holy Spirit is leading us into a holy life, we need to know this.
ஒருமுறை நான் அவிசுவாசியான ஒரு மனிதர் இடத்துல கொஞ்சம் வேகமாகவும் கோபமாகவும் பேசிவிட்டேன்.
Once I spoke rudely and roughly with anger to an unbeliever.
நான் வார்த்தையின்படி நான் இப்படி பேசினது தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன்.
I thought according to the word of God, I need to ask forgiveness to that from that person.
அவரிடத்தில் போக வேண்டும் என்று தீர்மானித்தேன்.
I decided to go to him for seeking forgiveness.
ஆனால் அப்படி நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பிலும் கூட எனக்குள்ள ஒரு ரிலக்டன்ஸ், அதாவது விருப்பம் இல்லாம ஒரு இருக்கிறத நான் பார்த்தேன்.
I saw that there is a reluctance in me to go and ask forgiveness.
அப்பொழுது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்.
Then I prayed to the Lord, Lord, I am going to ask forgiveness from him.
ஏன்னா அது ஒரு வெட்கமான செயல்.
It was a very shameful thing.
அது நம்மை தாழ்த்தக்கூடிய விஷயம்.
It is something which humiliates us.
கோபமா பேசுறது பெருமையா பேசி பெருமையா இருக்கிறவங்க பேசிடலாம்.
Those who are proud can speak rudely.
ஆனா மன்னிப்பு கேட்கறது வந்து தாழ்மை உள்ளவங்க தான் கேட்க முடியும்.
But only those who are humble can go and ask for forgiveness.
மன்னிக்கிறதுக்கும் தாழ்மை வேணும்.
You need forgiveness to forgive. You need humility to forgive also.
பாருங்க, நான் அவர்கிட்ட போகும்போது நான் இப்படி ஜெபம் பண்ணேன்.
I prayed like this before going to him.
ஆண்டவரே நான் இப்ப போறேன், ஒருவேளை அவர் இல்லைன்னா நீங்க நான் மன்னிப்பு கேட்கறது உங்களுடைய சித்தம் இல்லையா எடுத்துக்கலாமா?
Lord, now I am going there. If he is not there, shall I take it that it is not your will that I should seek forgiveness?
ஏன்னா ஒருவேளை அவர் இல்லைன்னா இன்னொரு முறை தேடி போகணுமே.
If he is not there, I have to go once again searching for him.
அது ரொம்ப வெக்கமா இருக்கும்.
It will be more shameful. அப்படி
நீ அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா
forgiveness, and if you are not receiving the forgiveness, that sin will be there in the judgment seat.
இதன் நீ அறிஞ்சிருக்கையா என்று
கேட்டார். God asked me whether I knew it.
ஆவியானவர் என்ன கூட பேசின வார்த்தை இது.
This is the thing the spirit of God spoke to me.
ஆண்டவரே என்னை மன்னியும்.
Lord, please forgive me.
நான் எவ்வளவாக இந்த மன்னிப்பை குறித்து நான் அஜாக்கிரதையா இருக்கிறேன்.
Lord, how much more I am negligent about this forgiveness, Lord.
மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
I think that I need to ask forgiveness.
ஆனா அதையும் ஒரு ஃபார்மாலிட்டி போல தான் நினைக்கிறேன்.
But I think that it is a formality only.
எழுத்தின்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறேன்.
I wanted to obey literally.
நான் மனம் திரும்பினே அவர்கிட்ட போய் தயவா கேட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சுங்க.
I really got repented and went to him and begged for forgiveness.
இன்றைக்கு சபையில் உள்ள சகோதர சகோதரிகளும் கூட அநேகம் பேர் மன்னிப்பு குறித்து உணராது இருக்கிறார்கள்.
Even now many brothers and sisters in the church are not having a conviction about seeking forgiveness.
பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணா அவங்க சொல்லுவோம், போய் மன்னிப்பு கேளு அப்படினு சொல்வோம்.
When small children do some mistakes, we ask them to go and ask for forgiveness.
அவங்க சொல்வாங்க, சாரி மன்னிச்சுங்க அப்படினு சொல்வாங்க.
They simply ask sorry.
அவங்க எழுத்தின்படி சொல்றாங்களே ஒழிய அதனுடைய ஆவியின்படி அவங்களுக்கு கீழ்படி தெரியாது.
They ask in literal way, but they do not follow it in spirit.
சபையில சில சகோதரர்கள் வந்து ஏதாவது தவறு செய்யும் போது அதை உணராது இருக்கிறார்கள்.
In the church also, when some brothers commit some mistakes, they don't convicted about it.
சபையில் உள்ள மற்ற சகோதரர்களிடத்தில் அவர்கள் எதிர்த்து பேசி
without realizing they are talking back against others.
அது குறித்து அவர்கள் உணர்வடைவதும் இல்லை.
And they don't get a realization.
மூத்த சகோதரர்களிடத்தில் போய் சில நேரம் ஆலோசனை கேட்கிறோம்.
We go to elder brothers and ask for counseling.
அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்கிறார், நீங்க போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு
சொல்லி. They counsel us to go and ask for forgiveness.
அவங்க போய் எப்படி மன்னிப்பு கேட்கறாங்கன்னா,
how do they know? How do you know that they go and ask forgiveness?
சுமசிரிச்சிட்டே வந்து, சாரி பிரதர்.
They smilingly ask, sorry brother.
என்ன இப்படி வந்தீங்க?
Why we have come like this?
அந்த பிரதர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு.
Just because that brother asked me to seek forgiveness, I am asking you forgiveness.
இப்படி தான் நிறைய பேர் உணர்வில்லாம மன்னிப்பு கேட்கறதுலயும் கூட,
even in seeking for forgiveness, many don't realize that they have to humble themselves and ask forgiveness.
There is begging for something. கெஞ்சுவது.
They need to go and plead for forgiveness.
இத ரியலைஸ் பண்ணா நம்மளுடைய ஆவியில உண்மையிலேயே நம்ம துயரப்பட்டு மனம் திரும்பி இருப்போம்.
When we realize this, there will be a real repentance and groaning.
நம்ம உண்மையா உணர்த்தி ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தி அதுக்கு கீழ்படியாம யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம செய்யும் போது சும்மா போய் சாரி பிரதர் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சியில வந்து திருப்தி அடைகிறோம். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்டேன்.
Without the real working of the Holy Spirit, without getting realization and conviction, just because some brother asked me to go and ask for forgiveness, if I go there,
adhe maari na kelungal appo ungalukku kodukapadum sonna seri andavare enak parisutha aaviya thaanga
ask and it shall be given to you. Word of God says like that. So I go and ask God, Lord, give me Holy Spirit.
Sila ver vandu ipdina neenga parisutha aaviya petringala avan brother jaw pannit irken.
When we ask somebody whether you have received the Holy Spirit, they say yes, I am praying for it.
Neenga parisutha avan abhishek nerive petrukondirgala?
Brother, have you received the Holy Spirit baptism?
Abdi na nenikiren brother.
I think so brother.
காலையில சாப்பிட்டீங்களா பிரதர்?
பை மார்னிங் டிட் யூ ஈட்?
அப்படிதான் நினைக்கிறேன் பிரதர். நேரா சொல்லுமா?
வில் எனிபடி சே ஐ திங்க் சோ?
ஆனா நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருந்தா சரி அப்படிதான் நினைக்கிறேன் பிரதர்.
பட்
நிச்சயம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம்.
When we ask somebody whether you have received the Holy Spirit baptism, they say,
நிச்சயம் இல்ல வரைக்கும் நம்ம எவ்வளவோ பலவந்தம் பண்ணணும்.
So until we get the assurance, we need to be violent.
நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஒரு 3 மாசம் நான் பரிசுத்தாவினுடைய வல்லமையை நான் பெறவில்லை, நிரப்புதலை பெறவில்லை.
When I was saved, until 3 months I did not receive the anointing from the Holy Spirit.
அப்படி நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமல் இருந்த பொழுது கூட என்னை பெந்தகோஸ்தியில் உள்ளவங்க ஊழியத்துக்குலாம் கூட்டிட்டு போவாங்க.
Even when I was not filled in the Holy Spirit, Pentecostal people used to take me for ministry.
பெந்தகோஸ்தியில வந்து மிக எளிதாக கொஞ்சம் படிச்சவங்க, வேலை செய்யறவங்க,
those who are little bit educated and those who are having a decent job,
நடிகர் நடிகைகள்,
and the actors and actresses,
அரசாங்க அதிகாரிகள்,
and the officers in the government post,
ரெண்டு மூணு தடவை சபைக்கு வந்தாங்கன்னா போதும், உடனே அவங்களை வந்து கொண்டு முன்னாடி மேடையில உட்கார வச்சுட்டு 25 வருஷமா சர்ச்சில்
உட்கார
வச்சிருப்பாங்க.
If it is enough, if they, those people come twice or thrice, they will be offered very important seat, and other people will be there for 25 years sitting on the floor.
அது மாதிரிதான் நானும் அன்னைக்கு என்னை ஊழித்து கூட்டிட்டு
போனேன். I was also taken.
சாட்சி சொல்ல சொல்லுவாங்க.
They will ask me to share my testimony.
ஆனா உள்ளான இருதயத்துக்குள்ள நான் கதறின ஆண்டவரே.
But in the inner heart there was a cry.
மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் ஜலத்தினால நான் பெற்றுக்கொண்டேன்.
Lord, I have received the immersion baptism through men.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய ஞானஸ்தானம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அதை நான் இன்னும் பெறவில்லை.
But Lord, I have not yet received the baptism in the through the Holy Spirit.
ஆம் ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் எனக்கு வேண்டும்.
Yes Lord, I need to receive the power of the Holy Spirit baptism.
அந்த நாட்கள்ல நான் தனியாக அழுதிருக்கிறேன்.
In those days I had wept alone.
கண்ணீர் ஒடித்திருக்கிறேன்.
I have shed tears.
அப்பொழுது ஒரு நாள் என்னை தேவன் நிறைவாய்
abundantly God filled me with the power of the Holy Spirit.
சோ இப்ப மன்னிப்பு கேட்கிறது போல ஆண்டவரே என்ன கேட்டேன்.
So in the same way, just because somebody has asked me to go and ask for forgiveness,
நீங்க கொடுக்கல.
You have not given me.
இதோ நாங்கள் பாடினோம், அவர்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம். இப்படி எல்லாம் வந்து சும்மா அப்படி பேச்சுக்கு நம்ம கேட்டுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்றோம்.
So we are going there and we are asking formally and we say that God has not given me.
இந்த பரிசுத்தமான வாழ்க்கையையும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் பெறுவதற்கு நாம் பலவந்தம் பண்ணுகிறோமா?
Are we violent in receiving this holiness and through the baptism of the Holy Spirit?
மன்னிப்பு அது இலவசமாக கிடைக்கிறது.
The forgiveness is given to us free.
ஆனால் அதை நாம் எவ்வளவு தாகத்தோடு உள்ளான இருதயத்திலிருந்து வாஞ்சியா கேட்கிறோம்.
But how much desire we have that we are asking it from the inner heart.
சும்மா வெளியரங்கமாக நாம வந்து ஒன்றை செய்துவிட்டு அதெல்லாம் செத்த கிரியை, உணர்வில்லாமல் செய்யக்கூடிய கிரியை எல்லாமே செத்த கிரியை தான்.
If you do something without any conviction, it is like a dead work.
எனவே நாம் நம்முடைய உள்ளான இருதயத்திலுடைய வாஞ்சையை, மனம் திரும்புதலை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது நடக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம்.
So the inner desire and the repentance, is it done through the Holy Spirit? We need to ask.
புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வாழ்க்கை.
The new covenant life is a life which is given by the Holy Spirit.
நாம் இதுல 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்.
We read in 2 Corinthians chapter 3.
17-18 நாம் வாசிப்போம்.
We read in the 2 Corinthians chapter 3 verses 17 and 18. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
But we all, with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as from the Lord the Spirit.
அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே தேவன் நம்மை மகிமையின் மேல் மகிமை அடையும் படிக்கு நம்மை மறுரூபப்படுத்துகிறார்.
God, through the Holy Spirit, is transforming us from the same image from glory to glory.
பரிசுத்த ஆவியானவரை நாம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
What is the reason that we are yet to receive the power through the Holy Spirit?
அதனுடைய அவசியத்தை நாம் உணரவில்லை.
We have never realized the need for it.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள, நாம் பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் பொழுதே நமக்குள்ள வந்து விடுகிறார்.
When we are born in the Spirit, the Spirit of God comes into heart.
ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே நாம் அவருடைய வல்லமையை பெறுகிறோம்.
But it is only when we are filled with the fullness of the Holy Spirit that we receive the power of God.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் ஆவியிலே பலனடைந்து நான் சாட்சியா வாழ முடியும்.
Only when I have the fullness of the Holy Spirit, I will be strengthened in the Holy Spirit and I will be leading a witnessing life.
நாம் எவ்வளவுதான் பிரமாணங்களை அறிந்திருந்தாலும் கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத பொழுது எல்லாமே தோல்வியில் தான் முடிகிறது.
However much we know the scriptures, when we are not able to obey to God, it is like a defeated life.
எனவே நாம் இங்கே வெளிப்படையான பரிசுத்தத்தை அல்ல, உள்ளந்தரங்கமான பரிசுத்தத்தையும்.
So it is not the external holiness but the real inner holiness.
வார்த்தைகளை அறிவுபூர்வமாக மூளையில் விளங்கிக் கொள்வது அல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியதையும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
It is not understanding the scriptures in our brain but obedience to the scriptures in our spirit.
நாம் பேதுரு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம்.
We read in the epistle of Peter.
1 Peter 15:16 வசனம்.
1 Peter chapter 1 verses 15 and 16. But the Holy One who called you, be holy yourselves also in all your behavior, because it is written, you shall be holy for I am holy.
நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறோம்.
We are told that we need to be holy in all things that we do.
அதே 17 வசனத்தினுடைய நடுவில் வாசிக்கிறோம், you must live in reverent fear of him. அதாவது தேவனுடைய மனதை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமான பயம்.
Conduct yourselves in fear during the time of your stay. That is, whether I will hurt my God, that healthy fear should be there in our lives.
அருமையான அவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திற்காக, வல்லமைக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
If you are not able to obey to the word of God, we need to pray for the power of the Holy Spirit more and more.
நான் இன்னொரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
I would like to emphasize another thing.
நாம் இன்றைக்கு சபைக்கு வந்த உடனே நாம் போய் ஊழியம் செய்யணுங்கிறதுல பெந்தகோஸ்தில அதிகமா வலியுறுத்துறாங்க.
In Pentecostal church, as soon as you come to the church, they emphasize that you need to do ministry.
But in CFC we stand for obedience but not activity.
ஆனால் CFC சபையிலோ நாம் கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், கிரியைகளுக்கு அல்ல.
அவர்மையானவர்களே, நாம் அந்த மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தில் கூட நாம் வாசிக்கிறோம்.
Even in the matter of Mary and Martha we read.
அங்க வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படவும் அவருடைய வார்த்தையை கேட்பதிலும் ஆர்வம் காட்டினவளை தான் இயேசு மெச்சிக்கொண்டார்.
Jesus appreciated those who sat at the feet of Jesus and were listening to him.
இயேசுவும் பிதாவோடு கூட ஒரு இடைவிடாத ஐக்கியத்தை வைத்திருந்தார். Unbroken fellowship.
Jesus also had an unbroken fellowship with the heavenly father.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல, எல்லாரும் போய் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது.
In those Old Testament days it was not like that. All could not have a fellowship with the Heavenly Father.
ஆனால் புதிய உடன்படிக்கையில நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும்.
But in the new covenant life we can call him Abba Father and we can have fellowship with him.
அவரை பிதா என்று அழைக்கக்கூடிய பெரிய சலாக்கியத்தை, அப்பா என்று அழைக்கக்கூடிய பெரிய சலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
God has given us the great blessedness of calling him as Abba Father.
இப்ப அந்த அப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அதுல உள்ளதான அந்த உரிமை, அந்த அன்பு, அதை நம்ம எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம்.
How much we have understood the right and the blessing of calling him as Abba Father.
அவருடைய அன்புல வேரூன்றி இருந்தோம் சொன்னா இந்த சலாக்கியம் நமக்கு மிக மிக பெரியது.
When we are rooted in the love of God, this blessedness is something great.
அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் நான் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடியதான பெரிய சலாக்கியத்தை தந்திருக்கிறார்.
God who has created the great universe has given us the blessedness of calling him as Abba Father.
ஒரு பெரிய மோசமான ஒரு பாவியாகிய என்னை, நம்மை தேவன், பரிசுத்தமான தேவன் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய சலாக்கியத்தை தன்னுடைய குமாரன் மூலமாக தந்தார்.
God has given us this blessedness through his son Jesus Christ to a worst sinner like me to call him as Abba Father.
நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம
We read in the book of Revelation chapter 12.
கடந்த நாளிலும் கூட இங்கே சகோதரர்கள் பேசினாங்க, அதாவது சாத்தான் நம்மை பழைய பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டி குற்றப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டது என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடும் பொழுது நாம் அந்த குற்றப்படுத்தும் ஆவியிலிருந்து நாம் குற்றப்படுத்தும் ஆவியை நாம் மேற்கொள்கிறோம்.
When devil accuses us by confessing that Jesus Christ's blood has cleansed my life, we are overcoming that accusation spirit.
ஆக குற்றப்படுத்தக்கூடிய சாத்தானமே பழைய காரியங்களை எல்லாம் சொல்லி குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கலாம்.
Satan, the accuser, may remind us the old things and start accusing.
நாம் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழும் பொழுதும் கூட நாம் தவறி விழுந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவத்தையும் மன்னித்து நம்மை
சுத்தம். Even after coming to this new covenant life, when we slip and commit sin, when we confess it, the precious blood of Jesus Christ cleanses it.
Not committing sin, but falling in sin.
Falling in sin, Jesus Christ's blood cleanses us.
அதாவது நாம் பாவம் செய்வதல்ல, not deliberate sinning, தெரிந்து வேண்டும் என்று செய்வதல்ல, but falling,
but it is not deliberate sin but slipping up in sin.
நாம் அநேக நேரங்கள்ல பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாதபடியினால அல்லது அறியாமையினால எத்தனை முறை நாம் தவறி விடுகிறோம்.
Many times we fail because we don't have the power of the Holy Spirit or we do not know the scriptures.
சில நேரங்கள்ல சாத்தான், நீ இன்னைக்கு பைபிள் படிக்கல.
Sometimes the devil will accuse us that we have not read the Bible.
இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணல அதனால இந்த காரியம் உனக்கு வைக்காது.
Because you have not prayed today, this thing will not come to pass.
It is a legal relationship.
அது ஒரு பிரமாணத்துவத்தான, பிரமாணத்துவத்தின் ஒரு உறவு.
ஆனால் தேவன் எனக்கு தகப்பன்.
But God is my father.
எனவே இன்றைக்கு நான் வந்து பைபிள் படிக்கலைன்னா இன்னைக்கு நான் ஒரு நாள் சாப்பிடாது போல.
When I don't read the scriptures today, it is like not eating a food today.
ஒரு நாள் சாப்பிடலைன்னா செத்து போயிட மாட்டோம்.
When we don't eat a day, we won't die.
அதனால நம்மள சாத்தான் இப்படி கூட குற்றப்படுத்த முடியும், இன்னைக்கு நீ ஜெபிக்கல சரியா அதனால உனக்கு இந்த காரியம் வாய்க்காதுன்னு சொன்னா, நோ, தேவன் என்னுடைய தகப்பன்.
Devil may accuse us that we have not prayed correctly, so he may accuse us, but we should tell him God is my father.
ஆனால் இது சாத்தானு சொல்ல முடியும் என்னன்னா, ஒரு நாளைக்கு பைபிள் படிக்கலனா என்னப்பா.
But sometimes Satan, what he says, what is there if you don't read the Bible one day?
ரெண்டாவது நாள் அது மாதிரி, ஒரு நாள் ஜெபிக்கலனா என்ன?
And what is that to you if you don't pray one day?
பட் இந்த ஆவியை நம்ம பகுத்தறியணும்.
We need to discern the spirit.
இது நம்ம எதற்கு நேராக நடத்துகிறது?
And towards what this is leading me.
அவிசுவாசமும் பயமும் வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு தேவன் தரக்கூடிய வார்த்தைக்கும்,
when unbelief and fear is there, we need to know what God is giving us a word.
அவிசுவாசத்தையும் பயத்தையும் எடுத்து போடுவது போல சாத்தான் நம்மை தேவனை விட்டு தூரம் போக்குவதற்கான வழிநடத்தலையும் நாம் புரிந்து கொள்ள
வேண்டும். Sometimes we need to understand that devil may seem like removing our fear, சாத்தானும்
ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ள முடியும்.
ஈவன் சேட்டன் இஸ் புட்டிங் ஆன் த லைட் ஆஃப் தி ஏஞ்சல் ஆஃப் லைட்.
எனவே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இதெல்லாம் நமக்கு பகுத்து போதிப்பார்.
சோ ஹோலி ஸ்பிரிட் வில் வெரி கிளியர்லி டிசர்ன் அண்ட் டீச்சர்ஸ்.
இது தேவனுடைய வார்த்தை.
திஸ் இஸ் த வேர்ட் ஃப்ரம் த லார்ட்.
நாம் அனுதினமும் தேவனோடு கூட உறவாடக்கூடிய அனுபவம் இருந்தா நம்முடைய அப்பா அம்மாவுடைய சத்தத்தை எப்படி ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்க முடியுமோ அதுபோல நம்ம கண்டுகொள்ள முடியும்.
When we are living in a life where we are having constant fellowship with the Father, as we recognize our parent, earthly parents' voice, we'll be able to recognize the voice of our heavenly Father.
திடீரென்று நாம் நினையாத ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார்.
Suddenly through an unknown verse God may speak to us.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
Some days back I was burdened about a particular issue and I was praying.
அடுத்த நாள் காலையில நான் எந்திரச்சேன்.
When next day morning when I woke up,
நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தேவன் உனக்கு செய்வார் அப்படின்னு
ஒரு வார்த்தை. God will do according more than what you think and exceedingly greater things God will do.
அந்த வசனம் எங்க இருக்கு இன்னைக்கு எனக்கு டக்குன்னு எடுக்க முடியாது.
I cannot pick up that verse today from the Bible.
அதன சமீபத்தில் கேட்டதும் இல்லை.
I have not heard that recently.
ஆனால் தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாக என்னை உற்சாகப்படுத்தினார்.
But the spirit of God encouraged me through that verse.
சோர்ந்து போயிருக்கிறதான ஆவியில இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியோடு கூட நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும்.
God's word will give us a freshness, encouragement, and it will give us a strength.
ஒருவேளை பாவத்துல தோல்வி அடைந்து இதெல்லாம் நமக்கு முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து இருக்கிறவர்களுக்கு தேவ ஆவியானவர் டோன்ட் கிவ் இட் அப், நீ விட்டு விடாதே, எழுந்து நட.
Probably to those who have fallen to sin and lost hope that they can never get up, God will give a new hope.
எனவே புதிய உடன்படிக்கையில உள்ளான பரிசுத்தத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை முழுக்க முழுக்க தருகிறார்.
So in the new covenant life, the real inner holiness is given completely by the power of the Holy Spirit.
நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது என்னை உற்சாகப்படுத்துவது.
When I am discouraged, God will encourage me.
நான் தோல்வியடைந்த நேரத்துல எனக்கு மன்னிப்பின் வார்த்தைகளை சொல்லி என்னை தேவன் மன்னித்ததையும் அவர் தகப்பனாய் இருப்பதையும் எனக்கு காட்டுவது.
When I am defeated, God will give me the word for forgiveness and he will show that he is the real father.
நாம் ஒருவேளை அவரை விட்டு பின்மாற்றமான நிலைமையில போய் கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார், நீ இப்பொழுது ஆவியில பின்மாறி இருக்கிறாய்.
When we go away from God into backsliding, God will remind us that we are backsliding and call us back to him.
நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை தவிர வேற எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக் கொண்டதில்லை.
We need not take anything else as serious as sin.
ஒரு முறை நாங்க சாக் வந்து எங்க ஊருக்கு சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைத்திருந்தோம்.
One day we had called Brother Zach to for a gospel meeting in our place.
அந்த கூட்டத்துல ஆரம்ப நாட்கள்ல அப்ப கூட்டத்துல மேடையில் நின்று பிரதர் பேசின வார்த்தை என்னன்னா,
In those days what the word preached by Brother Zach from the pulpit is,
வேலையை விட்டவன் எல்லாம் ஊழியக்காரன் அல்ல, பாவத்தை விட்டவனே ஊழியக்காரன் சொன்னார்.
A real servant of God is not one who has left his job but one who has left his sin.
அந்த நேரம் பார்த்து ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டர் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து உட்கார்ந்தார்.
At that time only one Pentecostal pastor parking his vehicle entered into the hall.
அவர் வேலையை விட்டுட்டு முழு நேரமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி வந்தவர்.
He left his job and came to the full time ministry.
கொஞ்ச நேரம் ரெண்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டார்.
He was there only for a short time and then he left.
ஏன்னா வேலையை விடுவதை தான் பெரிதாக நினைக்கிறார்.
Today people think that leaving the job is a bigger thing.
வெளியரங்கமாக போதிப்பதும் பேசுவதும் பரிசுத்தமா இருக்கும்.
And whatever they speak externally, it will be holy.
ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளேயோ பரிசுத்தம் இல்லாம இருக்க முடியும்.
But in the heart there may not be holiness.
That is the Old Testament life. அதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை.
This is the Old Testament life.
ஏனா வெளியரங்கமாக விபச்சாரம் இல்லை, திருடு இல்லை.
Externally there is no adultery, there is no stealing.
கொலைபாதகம் இல்லை,
there is no murder.
ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளேயோ தோற்கடிக்கப்பட்ட நிலைமை.
But in the inner heart there is a defeated life.
அவருடைய எல்கை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறது. This is the 30
the dwelling place of the Lord is holiness 27
எல்லாம் என்ற பரிசுத்தத்தின் எல்கை எங்கும் 20 அவருடைய பிரமாணம் பரிசுத்தத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால்,
the law of the holiness is
every place எல்லா இடத்திலேயும் பரிசுத்தம் தான் அவருடைய பிரமாணம்.
The Lord's law is that everywhere there should be holiness.
Ezekiel 43:12.
Ezekiel 43:12. This is the law of the house. Its entire area on the top of the mountain all around shall be most holy. Behold, this is the law of the house.
பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் பரிசுத்தம்.
In the Old Testament period, a definite place was holy.
ஆனால் புதிய ஆலயத்திலேயோ அதனுடைய எல்கை எங்கும் பரிசுத்தம்.
But in the new temple, all its boundary, it is holiness.
இருதயத்துக்குள்ளேயும் சுத்தம், வெளியரங்கமாவும் சுத்தம்.
Inside the heart there is holiness and externally there is holiness.
ஆண்டவர் சொன்னார், பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்க வெளிப்புறம் தானாய் சுத்தமாகும்.
Cleanse the vessel inside and outside will become automatically clean.
அருமையானவர்களே, வெளியரங்கமான வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைந்து விட்டால் உள்ளான பரிசுத்தத்தை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம்.
If we are satisfied with an external life, we will not care for the inner holiness.
நாம் தண்டனைக்கு பயந்து வெளியரங்கமாக சுத்தமாக இருக்க முடியும்.
It is possible that because of the fear of punishment, we are leading an externally holy life.
நாம் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம்தான் பரலோகம்னு அவருடைய ஐக்கியத்தை விரும்புகிறோமா, அல்லது எனக்கு இயேசு இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி பரலோகம்னு ஒன்னு வேணும்னு நினைக்கிறோமா?
Do we think that whether I have Jesus or not, somehow I need heaven? Or do we think that it is the place where Jesus is there I want to be?
கிறிஸ்தவர்களே, நம்முடைய உள்ளான நோக்கம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சுன்னு சொன்னா,
If our inner motive is that somehow I should go to heaven, if that is so,
மினிமம் குறைஞ்சது நான் என்ன செய்யணும் எல்லாத்திலையும்?
In all matters, what is the minimum that I should do?
அதைத்தான் நம்ம வாஞ்சிப்போம்.
That only we will desire.
நாம் இயேசுவோடு கூட ஐக்கியத்தில் வளர வேண்டும் என்று நினைத்தால்,
but if you think that we need to grow in the fellowship with Jesus Christ,
நான் முழுக்க முழுக்க தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதை வாஞ்சிப்போம்.
We will all desire for a life where we are fully pleasing the Lord.
அது முடியாத பொழுது நமக்குள்ள ஒரு துக்கம் வரும்.
When it is not possible, we have a grief in our heart.
இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவது.
This is the leading of the Holy Spirit.
அருமையானவர்களே, நாம் இப்பொழுது கேட்ட வார்த்தைகளின்படி சபையை குறித்து கொஞ்சம் அறியணும்.
We need to know about the church.
பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஒரு congregation, ஒரு நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, ஒரு கூட்டமா இருந்தாங்க.
In the Old Testament period, it was a gathering of the people.
ஆனால் புதிய உடன்படிக்கையின் சபையோ அது கிறிஸ்துவின் சரீரம்.
But the New Testament church is the body of Christ.
1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 26 வசனத்தை நாம் வாசிப்போம்.
1 Corinthians chapter 12 and verse 26.
அங்க வாசிக்கிறோம், நாமே கிறிஸ்துவின்,
we are the temple of the Holy Spirit.
தனித்தனியாக நாம் அவயவங்களா இருக்கிறோம்.
Individually we are members.
1 Corinthians 12:28.
And God has appointed in the church first apostles, second 27th verse. Now you are Christ's body and individually members of it.
All of you together are Christ's body and each of you is a part of it. நாம எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். தனித்தனியே அவயவங்களா இருக்கிறோம். நம்ம ஒன்னா இணைந்து கட்டப்படும் பொழுது, அன்பினால கட்டப்படும் பொழுது, அந்த ஐக்கியத்தின் மேன்மையில தான் நம்ம அதை கிறிஸ்துவின் சரீரம் சொல்றோம்.
இண்டிவிஜுவலி we are all members of the body, and when we collectively come together, we are the body of Christ.
தனித்தனியே பரிசுத்தமான அவயவங்களா இருக்கக்கூடிய நாம் ஒன்றாக அன்பினால, கிறிஸ்துவின் அன்பினால இணைக்கப்படும் பொழுது அது சரீரமாய சபை.
இண்டிவிஜுவலி when we are holy, when we are joined together through the love of Christ and through the Holy Spirit, it becomes the church of God.
26th வசனம் வாசிப்போம். இல்ல,
shall we read 26th verse?
நாம் சரீரமாய சபையில் அங்கமா இருக்கிறோமா என்பதற்கு என்ன அடையாளம்?
What is the proof that we are the members of the body?
If one member
suffers, all the members suffer with it. If one member is honored, all the members rejoice with it.
ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும்.
When one member suffers, all the members suffer with it.
நாம சரீரமாய சபையில் அங்கமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சகோதரனுக்கு அல்லது ஒரு சகோதரிக்கு ஒரு பாடுகள், உபத்திரவங்கள் அல்லது ஒரு பின்மாற்றம் அதுனா கூட அது சரீரத்தில் உள்ள மற்ற அவயவங்களை நாம் பாதிக்க வேண்டும்.
When we are a member of a church and if one brother is affected either through sickness or danger or some backslidden state, it should affect all the other members.
இந்த சரீரத்தில் இந்த இடது கை வந்து நாம் கொஞ்சம் மட்டமான வேலையில செய்யறதுக்கு, சுத்தம் இல்லாத வேலையில செய்யறதுக்கு உபயோகிக்கிறோம்.
We are using the left hand to do the lowly jobs.
ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அல்லது மேன்மையான காரியத்தை செய்யணும்னு சொன்னா வலது கை உபயோகிக்கிறோம்.
When we want to shake hands with others, we use our right hand.
ஆனா இந்த கையில ஏதாவது ஒரு காயம்னா கூட முழு சரீரமும் அந்த வேதனையை அனுபவிக்கும்.
Even this left hand which does a lowly job, if some injury is there, the whole body is affected.
அதே மாதிரி இந்த கை போய் ஏதாவது ஒருத்தர் உற்சாகப்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த கை தான் கொடுத்து குலுக்குறோம்.
When we want to encourage somebody, we are shaking hands with this hand.
ஆக மேன்மையான காரியத்தை இந்த வலது கையினால செய்யறோம்.
We do esteemed jobs through this right hand.
இந்த இடது கையோ அல்லது இந்த சரீரத்தில் எந்த அவயமோ அதை குறித்து பொறாமைப்படுவதில்லை.
But whether this left hand or any other member is not jealous of the other member, right hand.
ஆனால் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம்.
பட் ஆல் ஆஃப் அஸ் தி என்டையர் பாடி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எ ஜாய்.
சோ நாம ஒரு சரீரமாய சபையில் அங்கமா இருக்கிறோம் சொன்னா,
when we are members of church,
துக்கப்படும் போது கூட சில சமயம் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட நம்ம போறவங்க அது யாருன்னே தெரியாட்டா கூட சோ அப்படினு சொல்லிருவோம்.
Even when there is an accident and that person we do not know, we even then we sympathize.
ஆனால் உண்மையான பரிச்சை என்னன்னா, அவங்கள் மேன்மையான ஸ்தானத்தை அடையும் பொழுது, அவர்கள் உயர்வடையும் பொழுது, சம் ப்ரமோஷன் அல்லது ஆவிக்குரிய ரீதியில அவர்களுக்கு மேன்மை அடையும் பொழுதும் நமக்கு சந்தோஷம் இருக்கா?
But when one brother is promoted or when he is elevated, do we rejoice with him?
இதுதான் நமக்கு ஒரு ரியல் டெஸ்ட்.
This is the real test for us.
நம்ம கிறிஸ்துவின் சரீரமாய சபையில நம்ம அங்கமா இருக்கிறோம்ங்கிறதுக்கான
அடையாளம். That we are the members of the body of Christ. This is the test.
பழைய ஏற்பாட்டின் காலத்துல சில குறிப்பிட்ட நபர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் வாரிசு படி அவர்கள் ஊழியம் செய்தார்கள். லீவைட்ஸ், லேவியர்கள்.
In Old Testament period, Levites were called and their generations were serving the Lord.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்ல.
But in the New Testament it is not like that.
இந்த சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது.
God has kept every member has a work in this body.
இந்த தலையில் உள்ள முடி,
the hair in the head,
கையில் உள்ள நகம்,
the nails in our hands,
இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த உடனே வெட்டி விடுறோம்.
We cut it after it grows.
ஆனாலும் கூட அது எனக்கு தேவையா தான் இருக்கிறது. நிரந்தரமாக அதை பிடுங்க நான் விட மாட்டோம்.
But even then it is necessary for us and we never allow it to be plucked permanently.
சோ ஒரு சாதாரணமான ஒரு அவயவத்துக்கு கூட இந்த சரீரத்துல ஒரு வேலை இருக்கு.
Even for an ordinary member there is a specific function in this body.
நம்ம முடி வந்து அற்பமா நினைக்கிறோம்.
We neglect our hair.
நாம வந்து சாதாரணமா பேசும்போது ஏதாவது அற்பமா பேசணும்னா மயிர் ஒண்ணு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
When we casually talk to others, only hair is lost, like that we say.
ஆனா தேவன் அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சதுனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் முடி உதிர்ந்தா கூட நம்ம கவலைப்பட தான் செய்யறோம்.
So because God has kept our hairs in the head, even if there is a hair fall, we start worry.
இந்த புருவம் இல்லை என்றால் நம்முடைய முகத் தோற்றமே அசிங்கமா இருக்கும்.
When this part is missing, our face will look strange. Eyebrow is not there, our face will look strange.
தலையில முடி இல்லைன்னா தோற்றம் கொஞ்சம்
when we lack hair in the head, our appearance may not be very good.
So devan eda enge vekkanum ange vechitar.
So God has placed everything in its place.
Ena adanalada dhaan nam adu kurithu kavala padrom.
That's why we are worrying.
Ena vermeyana orale sarirathilum devan apdi dhaan endenda avayavathai enge vekkanumo ange sariya vechirkar.
In the same way, in the church also God has kept the every member in the correct place.
சோ எந்த அவயவுமே தேவையில்லாததை தேவன் படைச்சு வைக்கல.
God has not created any member which is not going to be useful or which is not having a function.
ஆக இந்த சரீரமாய சபையில தேவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு வந்து தேவன் நமக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்தா நம்ம செய்யலாம்.
So in the body of Christ, if God gives us a burden, we definitely can do it.
சில நேரங்களில் நம்மள பிரசங்கிக்கிறதுக்கு அனுமதிக்கலன்னு நினைக்கலாம்.
Sometimes we may think that they are not allowing me to preach from here.
See, அது மற்ற வேலையில போல அது ஒரு வேலை, அவ்வளவுதான்.
It is also another job like many other jobs.
நம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரால் இந்த புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
We all are called to lead this new life through the power of the Holy Spirit.
வேலை என்பது 2 கொரிந்தியர் 3:6 அப்போஸ்தலனாய் பவுல் சொல்வார், புதிய உடன்படிக்கையின் வேலையாட்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி நமக்கு என்ன அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை பிரசித்தமா செய்யலாம்.
The function means which God has called for us in this new covenant. Whatever function God has given us, that we need to fulfill.
நிறைய வேலைகள் இருக்கு.
There are lot of functions.
நான் சொல்லுவேன் சில சகோதரர்கிட்ட,
sometimes I used to share with some brothers.
பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்பட வேண்டாம்.
Is it true that somebody has asked you not to speak in the church?
நீங்க வேலை செய்ய நினைக்கிறீங்க, இந்த சபைக்கு வராதவங்க வெளியில இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்றது யார் தடுக்க முடியும்?
There are many people who have not come to the church. Why can't you go and preach the gospel to them? Who can prevent you from doing that?
யாராவது ஒரு அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய சபையில என்னை எழும்பி எல்லாருக்கும் முன்னாடி பேச சொல்லணுங்கிறதா நம்முடைய பாரமா இருக்குமா?
All over. Is it our burden that in an organized church like this somebody has to call me to preach?
நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன்.
If you go this side, I will go that side.
நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன்.
If you go this side, I will go the other side.
ஆபிரகாம் லோத் அந்த காலத்திலே அப்படி சமாதானமா பிரிச்சிட்டாங்க.
Abraham and Lot, they separated, departed in peace.
ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கலனா இன்னொரு வேலை இருக்கு.
If that job is not given, there is another job for you.
தேவனுக்கு முன்பாக எல்லா வேலையுமே முக்கியமானதான்.
All works and functions are important in the sight of God.
உடன்படிக்கையில திருச்சபையில இருக்கக்கூடிய நாம வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்ய சொல்ல நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லை.
So there is no need for us to worry just because I am not
தேவனுக்கு என்ன வேலை என்ன வேலை கொடுக்கறாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான்.
Whatever function God gives us, we need to do that.
நாம அதை கொடுத்து திருப்தியா இருக்கலாம்.
We can be satisfied.
இந்த கட்டடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் ஒரு ஓனர் அப்பாயிண்ட் பண்றாரு.
ஓனர் அப்பாயிண்ட்ஸ் a watch person as a watchman.
அந்த வேலையை அவர் சரியா செய்யணும், அவ்வளவுதான்.
He has to do that work perfectly.
நீ ஏன்டா எனக்கு சமையல் செய்யலன்னு கேட்க மாட்டார்.
He will not ask him why he has not cooked a good food.
சமையல்காரர் நியமிச்சிருக்கிறார்.
He has appointed a cook.
அவர் அந்த வேலையை கரெக்டா செய்யணும்.
He has to do that work perfectly.
நீ ஏன் கிளீன் பண்ணலன்னு கேட்க மாட்டார்.
He will not ask him why you have not cleansed the house.
நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறோம் அதை செய்வோம்.
So whatever God has entrusted, that work we will do it.
எல்லார் இடத்துலயும் அன்பா இருப்போம்.
We need to love everybody.
தேவனோடு கூட ஐக்கியமா இருப்போம்.
Let us have a fellowship with God.
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்போம்.
Let us have fellowship with each other.
ஆனால் சபையினுடைய மேன்மை என்னன்னா எங்கும் பரிசுத்தம்.
The honor of a church is that everywhere that should be holy.
பேதுரு சொன்னது போல,
as Peter said,
be holy as I am holy. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் சொன்னார்.
He has told that be holy as I am holy.
நாம் நம்முடைய சரீர பிரகாரமாக நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்.
I am as a body, this body is the whole temple of the Holy Spirit.
தேவனுடைய சபையும் அவருடைய ஆலயமா இருக்கிறது.
The church of God is also his temple.
எங்கும் எல்லா எல்கை எங்கும் பரிசுத்தம்.
In all his boundary there need to be holiness.
அதுதான் தேவன் விரும்புறது.
That's what God desires.
அருமையானவர்களே,
So my dear beloved,
இந்த வார்த்தையை நம்முடைய இதயத்தில் பதித்துக் கொள்வோம்.
Let these words be imprinted in our hearts.
உள்ளான பரிசுத்தமான வாழ்க்கை தான்.
It is the real inner holiness.
மேன்மை.
That is the real honor.
அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனே தருகிறார்.
It is a life which God gives us through the Holy Spirit.
ஆனா நான் அதை உணர்வுபூர்வமாக விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும்.
But through conviction and through faith we need to ask God.
கேட்காமல் தர மாட்டார்.
He will not give us with if we don't ask him.
தேவன் சில தத்துவங்களை வைத்திருக்கிறார்.
God has got some principles.
அதன்படி தான் அவர் நடப்பார்.
He will walk according to his principles.
கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
Ask and it shall be given unto you.
அப்பொழுது கொடுக்கப்படும்.
Then only it will be given unto you.
ஆனால் எந்த அளவில் நாம் கேட்கிறோமோ அந்த அளவில் தேவன் நமக்கு தருவார்.
In whatever measure we ask to that measure he will give us.
நான் கடைசியா ஒன்று சொல்ல விரும்புறேன்.
I would like to share last thing with you.
ரோமர் 2 அதிகாரம் 16 வசனத்தில்
Romans chapter 2 and verse 16.
அதுல என்ன எழுதி இருக்குனா,
Do you know what it is written?
நற்செய்தியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வார்.
Paul says that I am sharing with you good news.
நாள்ல
இந்த ஜட்மெண்ட் டே
you will be judged for. நீங்கள் எதற்கு நியாயம் தீர்க்கப்படுவீர்கள்? உள்ளான இருதயத்தினுடைய சிந்தனைகள், கற்பனைகள், உள் நோக்கங்கள், ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கான உள் நோக்கங்கள் அதை தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வர. Thoughts and motives.
God will bring to judgment your thoughts and motives and inner life.
நாம் யாவரும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்.
All of us have to give an account for our lives.
மூப்பர்களுக்கு அல்ல,
not to elders,
தேவனுக்கு,
to God.
எனவே தேவனுக்கு பயந்து,
so let us fear God.
அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்வோம்.
Let us lead a faithful life.
ஆமென்.
ஆமென்.